ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு ஏனாதிநாத நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல, இதனுடைய திருவுருளை பெருமேற்கொண்டு இப்பொழுது ஏனாதிநாதர் அவரை பற்றிய சிந்தனையை நாம் நினைக்கிறோம். ஏனாதிநாதர் என்று வருகின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்ட தொகையை முதற்கு நாம் நினைக்க வேண்டும். திருத்தொண்ட தொகைதான் இந்த நூலுக்கு தொகை நூலாக முதல் நூலாக இருக்கின்றது. நம்பியாண்டார் நம்பிகள் செய்த அந்தாதி வகை நூலாக இருக்கின்றது. விரி நூலாக இந்த பெரிய புராணம் விளங்குகிறது. இப்படி தொகை வகை விரியாக இருக்கிற அமைப்புடைய அமைப்பு. இல்லை, ஏனாதிநாதரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒருவித அடைமொழியோ அல்லது ஊர்பெயரோ இல்லாமல் அப்படியே தனித்த சொல்லுகிற அமைப்பும் இருக்கு. பல அடைமொழிகளோடு கூட்டி சொல்லுகிற அமைப்பும் இருக்குது. அப்படி சொல்வதனால அடைமொழி கூட்டியதனால வந்து அவர்களுக்கு அதிக பெருமை கருதியோ அடைமொழி ஏதும் இல்லாமல் இருப்பதனால சிறுமி கருதியோ சொல்லிடக்கூடாது. அது அவருடைய தெய்வ வாக்கு வந்தது அப்படியே சொல்லிட்டு அதுக்கு வந்து காரணமெல்லாம் ஆராயக்கூடாது. இதுக்கு ஏன் ஒரு வரி சொன்னார், அதுக்கு ஏன் ரெண்டு வரி சொன்னார்னெல்லாம் ஆய்வில்லை. அப்படி வருகின்ற பொழுது இப்ப இந்த சருக்கம் என்ன சருக்கம், எலைமலிந்த சருக்கம். எலைமலிந்த சருக்கத்துல இரண்டாவது நாயன்மார் இவர். தொடக்கத்தில் முதல் நாயன்மார் நாம் சென்ற முறை பார்த்தோம். அதற்கு என்ன அடைமொழி கொடுத்தார் என்றால் நம்பியின் அடைமொழி கொடுத்தார். அவர் கையில என்ன வச்சிருப்பார், வேல் வைத்திருப்பார் சொன்னார். அந்த வேல் எப்படி இருக்கும், இலை போன்ற வடிவுடையதாக இருக்கும் சொன்னார். இலை வந்து தொடக்கத்தில் அப்படியே அகன்று நுனியில் அப்படியே சுடுங்கி இருக்கும். அது போல வேலானது எப்படி இருக்கும்னு கேட்டா, தொடக்கத்தில் அப்படி வந்து அகன்று பிறகு நுனியில சுடுங்கி போடும் வேல் அப்படி இருக்கும் இல்லீங்களா. இப்படி சொல்லி சிறப்பித்தார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்பது அருமையான வாழ்வு. ஆனால் அடுத்த பெரியவரை சொல்கின்ற பொழுது இப்ப இரண்டாவது இப்ப நம்முடைய இன்றைய தொடக்கத்துக்கு உரியவர் சொல்கின்ற பொழுது அப்படியே திருப்பெயரை மட்டும் சொன்னார். ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி கொடுத்தார். ஏனாதிநாதனுடைய திருவடி அவருடைய அடியவர், அந்த அடியவருக்கும் அடியேன். ஆனா அங்க இலைவிலிருந்து வேல் நம்பி எரிபத்திற்கு அடியன் சொன்னார். இங்க இவருடைய அடியவருக்கு அடியவன் சொன்னார். திருவருள் தெய்வ வாக்கியத்தை தவிர இதற்கெல்லாம் நேரடியாக அடியவன் என்று சொன்னது யார் யாருக்கு, அடியார்க்கு அடியன் என்று சொன்னது யாருக்கு என்றதெல்லாம் பார்த்து மனதில் வச்சுக்கலாம், பாராட்டலாம். ஆனா அது கருதி பெருமை சிறுமி சொல்லக்கூடாது. பெருமை சிறுமி சொல்லக்கூடாது. சொன்னா என்னுடைய அளவில் அவர்களுக்கும் திருத்தொண்ட புராணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுங்க. ஏன் சேக்கலார் என்ன தொடங்குகிறார், அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். இந்த பெருமக்கள் அத்துறை பேரும் அளவிலாத பெருமையுடையவன், அதுல கூட குறைவில்லை. அப்படிப்பட்டவற்றை நான் அறியன் சொல்லுகிறேன் சொல்லி சொல்லுகிறார். எனவே சேக்கிரார் திருவுள்ளத்திற்கு புறம்பாக, சமய ஒழுங்கிற்கு புறம்பாக உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது. அதனால இங்க அடியார் ஏனாதிநாதன் தன் அடியார், அந்த அடியாருக்கு அடியன் என்று சொன்னார். அங்கே எரிபத்திற்கு அடியன் சொன்னார். ஆனா அங்கே அவருக்கு அடைமொழி எல்லாம் சொன்னார், இலைமலிந்த வேல் நம்பின்னு சொன்னார். இங்க அப்படியெல்லாம் சொன்ன ஏனாதிநாதர் என்றே சொன்னார். அதனால அது தெய்வ திருவருள் வாக்கள் வருகிற அது செய்யுளாக இருக்கின்றது. தெய்வ திருவாக்க வருகின்ற பொழுது எது அமைப்பு வருகிறதோ அப்படியே சொல்லிட்டு அவ்வளவுதான். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவுள்ளத்திலோ, நம்பியாண்டார் நம்பிகள் திருவுள்ளத்திலோ, சேக்கிரார் திருவுள்ளத்திலோ உயர்வு தாழ்வின்றி அளவிலா அடியார் பெருமை கூறுகேன், அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் என்று தொடங்கிட்டு வந்திருக்கார். முதலி பூதல் அல்லவா. அல்ல, அளவிலா அடியவர்களே தவிர இதுல போய் நாம் கருதப்படும். ஆக அந்த வகையில ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்பது அருமையான பாட்டு. இந்த ஏனாதிநாதருடைய ஊர், இனி அவருடைய தொழில், அவரை பற்றிய வரலாறெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போறோம். புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவியளிக்கும் தந்தரள வெண்கவிகைத்தார் வளவர் சோனாட்டில். இது அருமையான, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நாடு என்ன, தொண்டை நாடு. ஆனால் நாம் இப்பொழுது சோழ நாட்டுக்கு செல்கிறோம். அந்த சோழ நாடுன்னு சொல்லுகின்ற பொழுது சோழர் பெருமக்கள் நினைவு காராமல் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல அரசா இருந்ததுனாலும், நல்ல ஆன்மீகத்தோடு தழுவி இருந்ததுனாலும் இவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள். ரெண்டு காரணம், ஒன்று நல்ல அரசாக இருந்ததாலும், இன்னொன்று ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையதாக இருந்ததாலும் இப்படி சொன்னார்கள். இல்லையானா அரசை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது, நாம் யாருக்கும் குடியெல்லாம் தூக்கி செஞ்சுட்டு போடுவாங்க. அதனால அப்படி சொன்னதுடைய காரணம் எல்லாம் ஏதோ அரசை பாராட்டல, அவருடைய அறநெறியும் அவருடைய ஆன்மீக நெறியும் தடுவிருப்பதனால பாராட்டக்கூடியவன் ஆனார். அதனால அந்த சோழ நாட்டில் எப்படி இருக்கும்னாரு, புண்டரியம் பொன்வரை மேல் ஏற்றி புவியளிக்கும் தந்தரள வெண்கவிகை தார்வளவர் சோனாட்டில். தார்வளவர் சோனாடு, தார்ன மாலை, நல்ல மாலை அணிந்த சோழர்னர். அது என்ன மாலையை பத்தி அவ்வளவு சிறப்பு கேட்டா தொல்காப்பியம் தான் காரணம். அருமையாக இந்த மூவேந்தருக்கும் மூன்று மாலைகளை சுட்டி காட்டி போற போக்கில் சூத்திரம் செய்தார். போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்பது தொல்காப்பியம். ஆகவே சேரருக்கு பனைமாலை, சோழருக்கு ஆத்தி, பாண்டியருக்கு வேம்பு, இந்த மாலை உரிய. அந்த மூன்று மாலைகள் மூன்று பேரரசர்களுக்கும் தனித்தனியாக உரிமையா இருந்ததனாலும், அதை அணிந்து கொள்ளாமல் அவர்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் இருந்ததனாலும், அது சொன்ன தார்வளவர் சோனாட்டில், தார்வளவர்னு பொதுவா தார்ன மாலை, அந்த மாலை உடைய சோழர் என்றாரேனும் ஆட்சி மாலை அணிந்த என்று நாம் சேர்த்துக் கொள்ளணும். என்ற அவருக்கு உரிய மாலை அது. அப்படிப்பட்ட நாடா அந்த நாட்டையுடைய அரசருக்கு இரண்டு சிறப்பு சொல்லுகிறார். முதல் வரியில புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி, ரொம்ப அருமை. புண்டரிகம்னா தாமரைன்னு ஒரு பொருள், ஆனா அந்த இடத்துல புண்டரிகம்னா புலின்னு ஒரு பொருள். போய் இமயமலையில போய் சென்று புண்டரிகத்தை பொறித்தார் அப்படின்னா, அப்படின்னு என்ன அங்க புலிக்கொடி அல்லவா, புலிக்கொடியை கொண்டு அங்க நிலநடலாம் எங்க இமயத்துல போய். ஏன்னா இமயமலை வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதி பாடின மாதிரி, வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்பது சொல்லும் மாதிரி போல அந்த இமயமலையில போய் புலிக்கொடி பொறித்தார். இது அவருடைய வெற்றி சிறப்பும் நல்ல ஆண்மை சிறப்பும் காட்டுது. அப்படிப்பட்ட அரசர்கள். அடுத்து புவியளிக்கும் தந்தரள வெண்கொவிகை. சரி, ஒரு பக்கம் வீரம் நல்ல ஆற்றல்லாம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் மக்களை காப்பதில் கொஞ்சம் சோர்வு இருந்தா இல்ல, மக்களை காப்பதில் ரொம்ப அருமையா எப்படி இருக்குமா, புவியளிக்கும் இந்த உலகத்தை எப்படி காக்கணுமோ அப்படி காப்பாடலாம். அது அது மட்டும் காக்கல, என்ன பண்ண, தந்தரள வெண்கவிகை குடை, அவருடைய வெண்கொற்ற குடை இருக்குதே ரொம்ப அருமையான குடை, முத்துக்குடை. அந்த முத்துக்குடை எதற்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், புறநானூர் தான் ரொம்ப அருமையா சொல்லுச்சு இல்லைங்களா. இந்த வெண்கொற்ற குடை எல்லாம் அரசர்களுக்கு எதனால் இருந்தது என்று சொன்ன, நமக்கு குடை எதுக்காக இருக்குன்னு கேட்டா, ஐயா மழை வர்ற மாதிரி இருக்குது குடை எடுத்துட்டு போங்கிறோம், ஆகவே மழையை காக்க. இன்னொரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னு வச்சுங்க, சார் கடுமையான வெயிலுங்க, அக்னி நட்சத்திரம் அதனால வெயில் குடை எடுத்துட்டு போங்க, ஆகவே நம்ம என்ன நாம் பிடிப்ப போயிடலாம், தன்னலம் கருதியது. ஒன்று மழையை தாங்கவோ அல்லது வெயிலை தாங்கவோ அப்படின்னா வேற வழி கிடையாது. ஆனால் இந்த அரசர்கள் பிடிக்கின்ற குடை அது தந்தரள வெண்கவிகை குடை, ரொம்ப அகலமாகவும் நல்ல வண்ணப்பாடு வண்ண வேலைகள் செய்ததாகவும் முத்துக்களாலானதும். அதனால போய் வெயிலும் வெயில் மறைக்கவும் மழை மறைக்கவும் இந்த இதுக்கு முத்து இருந்ததெல்லாம் மான்மாருக்கு போதுமே, மான்மாரு கூட போதுமே அருமையா. அதனால் இந்த குடை எதுக்குன்னு கேட்டா, அவர்கள் அந்த நாட்டை காக்கின்ற முறையில ஒரு பக்கம் வீரமும் இன்னொரு பக்கம் மக்களிடத்துல அரவணைப்பாக வாழ்ந்து வருவதும் காட்டுவதற்கு அந்த குடை அறிகுறியா இருக்கு. அதான் குடை, அதான் சொன்னார், வெயில் மறை கொண்டன்றோ, ஐயா உன்னுடைய குடை வெயில் மறைப்பதற்காகவா அல்ல, வருந்திய குடி மறைப்பதுவே கூர்வேல் வளவ புறநானூறு, வருந்தியிருக்கிற மக்களை காப்பதற்கு சின்னமாக வல்லவா அந்த தருளக்குடை விளங்குது. அப்போ புண்டரிகம் பொன்மேல் பொடித்தது, புலிக்கொடி பொடித்தது வெற்றி சிறப்பு, இந்த உலகத்தை காத்தல் சிறப்பு அந்த தன்கவியை குடை நிலையிட்டிருப்பது. இப்படி அறமும் வீரமும் தவழ காத்த பெருமக்கள், சோழர் பெருமக்கள் என்று ரெண்டு வரியில ரெண்டு அருமையான கருத்து சொன்னார். சொன்னார், அவர் காலத்துல சோழர்லாம் இருந்தாங்க, இப்ப சொல்லுவதற்கு அந்த உரிமையுடைய பெருமக்கள் எல்லாம் இல்லவே இல்லை, போயிட்டாங்க. இப்ப நமக்கு வெறும் ஏட்டளவில் நின்றவர்களாக சோழர்கள் நின்றார்கள், அப்பொழுது அவர்கள் நாட்டளவில் நின்றவர்களாக இருந்தார், நாட்டளவில் இருந்தார். என்ன பண்றது, அவங்க கண்ணால் கண்டதை சொன்னார்கள், இப்ப காதால் கேட்கத்தான் முடிகிறது. ஓஹோ, இப்படி எல்லாம் சோழ பேரரசு அந்த இடத்துல 12ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா, 12ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டாதான் ஒரு நூற்றாண்டா இருந்திருக்காங்க, 13க்கு அப்புறமே தொய்வு தான் போயிட்டு, பாண்டியர் கையில போய் பிறகு போயே போட்டு. அப்படி என்ன பண்றது, நம்முடைய ஊழ், தமிழ்நாடு செய்த ஊழ், தமிழ் செய்த ஊழ் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் மூன்று பேரும் போனார் இல்லைங்களா. தந்தரள வெண்கவிகை தார்வளவர் சோனாட்டில், இப்படியாக இருக்கிற சோழ பெருமக்கள் ஆண்ட சோழ நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் பண்டரை பூம் சோலை வயல் மருத தன்பனை சூழ்ந்து எந்தி செய்யும் ஏரிய சீரியையில் மூதூரியினூர், அருமையான சோலை வளம், பண்டரை பூம் சோலை வயல், ஒரு பக்கம் அருமையான சோலை இன்னொரு பக்கம் அருமையான வயல்கள், இந்த இரண்டும் சோழ இருக்கும்படியான மருதத்தன்பனை சூழ்ந்து மருதநலமாக இருக்கிறதாம். அதுல என் திசையும் ஏரிய சீரியையில் மூதூர் எயினனூர். எல்லா இடங்களிலும் யாராவது கேட்டா எயினனூர்னா ஆமா அந்த ஏனாதிநாதர் அந்த பெரியவங்க இருந்த இடம் தானே எல்லாம் தெரியுமே என்று சொல்லுவார் தான், நல்லா தெரியுமே சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஊர் சோழ நாட்டில் எயினனூர் என்ற ஊர் என்று சொல்லி ஊரினுடைய அமைப்பை சொன்னார். அங்கே வேளக்கரும்பினோடு மென்கரும்பு தன்வயலில் தாழ கதிச்சாலி தானூங்கும் தன்மையதாய். இன்னொரு அருமையான அந்த நாட்டு சிறப்பு, நாட்டு சிறப்பு. அங்கே வயல்ல கரும்பும் இருக்குது நெல்லும் இருக்குது, பக்கத்து பக்கத்து வயல் அப்படின்னு. உண்மையா வந்து நெல்லும் கரும்பும் இருந்ததுன்னு சொன்னா எது உயர்ந்திருக்கும், கரும்பு உயர்ந்திருக்கும், நெல்லு உயரத்துல கம்மியா தான் இருக்கும். பலத்துல வந்து சோறு போடுறது நெல்லு, இனிப்பு தர்றதுதான் கரும்பு, அது வேற விஷயம். ஆனா வடிவில் எப்படி இருக்கும், கரும்பு உயரமா இருக்கும், நெல் தாழ்ந்திருக்கும். அதுதான் இல்ல எங்க ஏனனூர்ல என்னாச்சுன்னு, கரும்பு உயர்ந்திருக்குதான் எப்படி நாலாள் அஞ்சாள் உயரம் வளர்ந்துருக்குது, ஆனா அந்த ஊர்ல அந்த கரும்பை விட உயர்ந்திருக்குதான் நெல். வேளக்கரும்பினோடு அந்த கரும்புல ஒரு வகை வேளக்கரும்புன்னு பேரு, நல்ல அந்த பன்னி கரும்பு அந்த கரும்பு எல்லாம் நம்ம சொல்லுவது உண்டு, நல்ல வேளக்கரும்பு, நல்ல திதிப்பா இருக்கிற கரும்பு. அந்த வேளக்கரும்பினோடு மென்கரும்பு இன்னொரு விதமான கரும்பு போட்டிருக்காங்களாம், இந்த ரெண்டு கரும்பு அப்படியே உயர்ந்து வளர்ந்துருக்குதான். அவை இரண்டும் தன் வயலில் தாழ, இந்த ரெண்டு கரும்பும் அவ்வளவு உயர்ந்திருக்கிறது. நெல்ல பார்க்கும் போது அடைய என்ன கரும்பு இவ்வளவு குட்டையா இருக்குது, நெல் அடாடா அப்படின்னு இருக்குதான். அப்ப இந்த ரெண்டுடைய உயரம் தாழ இது உயர்ந்திருக்குதான், நெல் உயர்ந்திருக்குதான். கதிர்ச்சாலி தானோங்கும் தன்மையதாய், நெல்லானது அப்படியே உயர்ந்திருக்குதான். இது சார் கற்பனை பண்ணும் போது ஏன் இப்படி மனுஷனை வந்து ஏன் ரெண்டுமே உயர்ந்திருக்குன்னு சொல்றது, ரெண்டுமே முட்டுதுன்னு சொல்லிட்டுமே எங்க வானுலகத்தை. நெல்லும் கரும்பும் எயின நூல் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒவ்வொன்றும் வானலா உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நெல்லை உயர்த்திருக்கலாம்ல, உயர்த்திருக்கலாம்ல. கரும்ப தாழ அல்லவா நெல் உயர்ந்திருக்குன்னு சொல்றாரு, அது என்னமோ என்னமோ இருக்கு உள்ள, அதான் இருக்கு. உண்மை அந்த மாதிரி கற்பனை உண்டா, என்ன கரும்பு தாழ ஏதோ குட்டையா இருக்கிற மாதிரி நெல் உயர்ந்திருக்குதான். அப்ப என்ன இயற்கையா என்ன நீங்க கருதுவீங்கன்னு கேட்டா கரும்பு நெல்லு நெல்லை விட கரும்பு உயர்ந்துதான் இருக்கும், உயரமா தான் இருக்கும், அது நிச்சயம், அது சந்தேகமே. இந்த சிறு உண்மை தெரியாத ஒரு மாண்பு அமைச்சர் வர்ணிப்பார வர்ணிக்கிறார். அப்ப ஏதோ இருக்கு என்ன உலக இயற்கை எல்லாம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, நெல்லு தாழ்ந்திருக்கும் கரும்பு உயர்ந்திருக்கும். எங்க ஏனூர்ல எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, கரும்பு தாழ்ந்திருக்குது நெல்லு உயர்ந்திருக்கு. ஏன்னர் எங்க ஊர்ல என்னன்னு கேட்டா ஆசிரியன் மாணவன் சொன்னா ஆசிரியன் உயர்ந்தவன் மாணவனை விட, அப்படித்தானே இருக்குண்ணா. இங்க என்னன்னா அந்த மாணவன் வந்து சொல்ல வேண்டிய உயர்ந்து வரேங்கிறான் மக்குப்பை, அவங்க வரலாறு படிக்க போறீங்க அதுக்காக சொன்னீங்க. ஆமா இல்லன்னு நீங்க கற்பனையே தப்பு நடத்தும், கற்பனையும் தப்பு நடத்தும். இப்ப ரெண்டு உயர்ந்திருக்கும் சொல்லிட்டா ஒன்னும் கற்பனையும் சொல்லிப்பலாம். நீங்க என்னமோ அதை தாழ்த்தி இதை உயர்த்தும் போது இயற்கை உலக இயற்கை என்னன்னு கேட்டா ஆசிரியன் மாணாக்கன் சொன்னா ஆசாரியத்துல மாணாக்கன் எப்படி இருப்பான், ஐயா உங்க பள்ளி வச்சிருக்கீங்க, நீங்க பள்ளி வச்சிருக்கீங்க, அந்த பள்ளியில எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கயா, உங்ககிட்ட படிச்சதுக்கு நானும் வேலை செய்யறேன்னு சொல்லுவான். சரியப்பா நீரு இதுக்கு என்ன இருக்கு, யார் இருந்தா என்னன்னு சொல்லணும். இங்க வாத்தியாரையே தாழ்த்தி விட்டு பையன் உயரணும்னு நினைக்கிறான், அந்த அமைப்புடா. அதனால சொல்ல வேளக்கரும்பினோடும் மென்கரும்பு தன் வயலில் தாழ, அந்த கரும்புகள் எல்லாம் ரொம்ப குட்டையா இருக்கிற மாதிரியும் கதிச்சாலி தான் ஊங்கும் தன்மையதாயி, வாழக்கூடி தடைத்து மன்னிய புட்பதியில், இப்படி இருக்குண்ட அந்த அருமையான அந்த நகர்ல ஈழக்குல சான்றார் ஏனாதிநாதனார். ஈழக்குளம், இந்த ஈழக்குளம்னா கல் இறக்குற குளம், கல் வந்து பனமரத்திலிருந்து இறக்குறாங்களே, அது உங்களுக்கு என்னன்னா சானார்னு பெரியப்போ அவர் ஈழக்குல சான்றோர்னர், அந்த கல் இறக்கும்படியான குளத்திலே தோன்றியவர் அவர் சான்றார், அது சானார்னு இப்ப நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட பெயருடையவர் ஏனாதிநாதர் என்று சொன்னார். சரி, அவர் தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்று நலம் என்றும் குன்றாதார். அவர் ஏன் போய் செய்யா கள்ளறக்கிறவரு அவரை போய் என்ன பண்ண போறீங்கனர், அடார் அடா எந்த தொழில் எந்த தொழில் செய்த என்ன, ஒன்றே குலம் ஒருவனியே தேவனம் என்று சொன்னார். அதனால அவர் செய்யற தொழில்னால பத்தி நம்ம பேச்சு இல்லையே, அவருக்கு அந்த ஆற்றல் ஆள்வா பெருசு என்று சொல்றீங்களா. அதனால என்ன செய்யணும்னு கேட்டா, தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார். நல்ல திருநீர் அணிவார், பெருமாண்டத்தில் அன்பா இருப்பார், அடியவராயிருப்பார். அப்படி இருக்கிற பெரியவர் தான் இந்த குலத்துல தோன்றினார். அதனால ஒன்னு நமக்கு ஒண்ணு இல்லையே இல்ல. அதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். ஆமா, அது படிக்க மாட்டோமே. இப்ப நாம இருக்கோம் சார், இப்ப நாமளும் ஒரு இந்திய நாட்டு மன்னர். இப்ப ஒரு அமைச்சரை பார்க்க போறோம், அவர் வந்து அமைச்சரா இருக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்துல படிச்சவரா கூட இருக்கலாம், ஒரு காலத்துல இருக்கலாம். இன்னைக்கு கோட்டையில போய் நம்ம படிச்ச போது ஏண்டா கந்தசாமி அப்படின்னு கூப்பிடுறதா என்ன கிடைக்கும், என்னமோ கிடைக்கும். அப்புறம் அப்ப என்ன பண்ணணும், மாண்புமிகு ஐயா இருக்காங்களா என்று கேட்டுட்டு இல்லைங்களா, ஏன் செய்தொழில் வேற்றுமையா, நீ பிரின்சிபாலா காஞ்சிபாலா தான் இருந்திருக்கிற, அவர் மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்காரு, வேற்றுமை இருக்கத்தான் செய்யும் படான்ட்டார். அந்த வேலை வேற்றுமை இருந்தது. ஆமாமா, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா. ஆமா, நாம கேட்கறத தப்பித்தவர் ஒரு காதல வாங்கிட்டு யார் கேட்கிற, மாண்புமிகு நம்ம ஐயா பொருளா இருக்குன்னு அவர் ஓடி வரலாம், அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா நீ ஐயா இருக்காங்களா, இப்ப எப்படி இருக்காங்க, பாக்கலாமா என்றுதானே கேட்டு போகணும். நேத்தோட போச்சு, இன்னைக்கு நேத்தோட போச்சு அல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு மாண்புமிகு பிரதமரா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், உடனே சொல்லணும்னா அவர் விமானத்துல இங்க நிப்பாரு, இதுல நிப்பாரு, விமான நிலையத்தில் நிப்பாரு, வரவேற்பாரு. அல்ல, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா என்று சொன்னார். இதெல்லாம் திருக்குறள் இன்னைக்கு நேத்தான் பாடினாங்க திருக்குறள். நல்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒத்துக்கிறோம், நீ 10 மாசம் தான், அவரும் 10 மாசம் தான், உனக்கு கையால் இருக்கு, அவரும் கையால் இருக்குது. செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவா தூக்கி வச்சா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, என்ன எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான், அது ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணுதான், அதுல ஒண்ணு மாற்றமே இருக்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னதுதான்.